ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம், தலைப்பு சூத்திரம் இரண்டு. வழங்குபவர் திரு சௌரிராசன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
அடுத்த பாடல். இப்போ ரெண்டு விஷயம் ரெண்டு பாடல சொல்லியிருக்கார், ஒன்றாய் வேறாய் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறார். அடுத்தது என்னவா இருக்கும்? உடனாய் தானே இருக்க முடியும். அதை சொல்ல இருந்தது பரம்பொருள் ஏகம் ஒன்றுதான். அதனால் அது எப்படி இருக்கிறது? அத்தீதமாக இருக்கிறது. கலப்பினால் உயிரோடு, கலப்பினால் உலகோடும் உயிரோடும் கலந்து இருக்கிறது அப்படின்னு பொருளோடு பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்களே, அவருக்கு இன்னொரு எடுத்துக்காட்டை சொல்லி அவன் அத்தீதமாக உயிரோடும் உலகோடும் கலந்திருக்கிறான். எப்படி கலந்திருக்கிறான் என்பதை சொல்லுகிறார். இறைவன் உடனாகவும் இருக்கிறான் என்ற செய்தியை இந்த பாடல் வலியுறுத்தி சொல்லுகிறது. பிரம்மம் அத்விதம் என்னும் வேதமொழிக்கு பிரம்மம் ஒன்றாயினும் அது ஏனை பொருள்கள் பலவற்றிலும் எப்படி இருக்கான்? பண்ணின் இசை போலவும். பண்ணை இசையும் பிரிக்க முடியுமா? முடியாது. பண்ணும் இசையும் எப்படி இருக்கும்? கலந்துதான் இருக்கும், சேர்ந்து இயங்கும். அப்புறம் பழமும் சுவை போலவும். பழத்தில் இருக்கிற சுவை எடுத்துட்டா பழம் பழமா இருக்காது இல்லையா? மாம்பழம் இருக்கு, மாம்பழத்தில் சுவை எடுத்துட்டா அது மாம்பழம் சொல்லுவோம் நம்ம யாராவது? சொல்ல மாட்டோம். அப்போ அதில் கலந்தும் இருக்கிறது. அந்த பழமாக இருப்பதற்கு பழம் என்ற சுவையை நமக்கு இப்படி இறைவன் உடனாக இருக்கிறான் என்ற ரெண்டு உதாரணத்தின் மூலமாக பண்ணும் இசையும் போல பழமும் அதனுடைய சுவையும் போல வேற்றுமையின்றி கலந்து சிவபெருமான் இருக்கிறான். அவன் அந்த பொருளோடு உடனாய் எல்லா செயல்களையும் செலுத்துகிறான். அந்த செய்தி இந்த பாடல் சொல்லுகிறது. பண்ணையும் ஓசையும் போல பழம் அதுவும் எண்ணும் துவையும் போல் எங்குமாம் அண்ணல் தாள். அத்துவிதமாதல் அருமறைகள் ஒன்று எண்ணாது அத்துவிதம் என்று அறையும் ஆங்கு. பண்ணும் ஓசையும் போல. இத முக்கியமா இன்னொரு விஷயம், இதுல உள்ளீடா மறைந்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவபரம்பொருள் வியாபகமுடையது, எல்லா இடத்திலும் அது நிறைந்து நிற்கிறது. அந்த நிறைவுக்குள்ளேயே எல்லா பொருள்களும் வியாபியமாக அடங்கி இருக்கின்றன. சிவபெருமானை விட மிஞ்சின வியாபமுடைய பொருள் உலகத்துல ஒன்றும் கிடையாது. எல்லா பொருளும் எதுக்கும் என்ன எப்படி இருக்குது? அதுக்குள்ள அடங்கி இருக்கு. அடங்கி இருத்தல் தான் நம்ம என்ன சொல்றோம், வியாபியம், வியாபகம், வியாபியம். இன்னொரு வகை எழுத்து சொல்லு இருக்கு, அதையும் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. வியாத்தி, வியாத்தின்னா சமநிறைவுன்னு பேர். இது எவ்வளவு நிறைவு இருக்கோ அவ்வளவு நிறைவு. தோசை ஒரே மாதிரி ரவுண்டா அம்மா சொல்றாங்கன்னு வச்சுங்க, அது என்ன ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசம் இல்ல, சரியா அழகா ஒரே மாதிரி ஊத்தி ஒரு அடுக்கு வச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட வெளியில வரல, உள்ளயும் போகல. அப்ப அந்த தோசை ஒன்றுக்கு ஒன்று வியாத்தி. வியாத்தின்னா என்ன? சமநிறைவு. சமநிறைவு வியாபகம். ஒரு தோசை பெருசா சுட்டாச்சு முதல்ல, மீறி எல்லா தோசையும் அதுக்குள்ளேயே வருது. அப்ப அப்ப என்ன சொல்லணும்? வியாபகம், வியாபியம். மற்ற தோசையெல்லாம் அடங்கி இருக்கு, உள்ள அடங்கி இருக்கு. வியாபக பொருள் எத்தனை பொருள் இருக்கு? இப்ப மூணு பொருள் இருக்கு. மூணு பொருள்ல வியாபக பொருள் எத்தனை இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான் வியாபகம் உடையது. மீது எல்லா பொருளும் அதுக்குள்ள அடக்கம். அதையும் இந்த பாடல் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பண்ணும் ஓசையும் போல. பண்ணும் அதனிலிருந்து வேறாகாத ஓசை, ஏழு இசை. ஏழு இசைங்கிறது சரி கம ப த நி ச. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓசையில ஆரோகணம், அவரோகணம், மத்தியமம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் அதுல வித்தியாசம் இருக்கும். அப்புறம் பழமும் எண்ணும் சுவையும் போல. பழமும் அதிலிருந்து வேறாகாத அதனுடைய சுவையும் போல எங்குமாம் அண்ணல் தாள். சிவபெருமான் எங்கும் வியாபித்து இருக்கிறான், வியாபித்து இருக்கிறான். எல்லாவற்றோடும் அவன் கலந்து உடனாகவும் வருகிறான், வியாபித்து இருக்கிறான். எல்லா பொருள்களிலும் அவன் தான் நிறைந்திருக்கிறான். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி எல்லா பொருள்களிலும் அவன் நிறைந்திருக்கிறான். ஆகவே அப்படி இறைவனுடைய திருவருள் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறது. அத்துவிதமாதல் அப்படி கலந்திருக்கிறான் இல்லையா, அப்படி கலப்பினால் ஒன்றாக இருப்பதை தான் நம்ம அத்துவிதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். உயிரினிடத்திலும் பிற பொருள்களிடத்திலும் திருப்பில்லாமல் அவன் இருக்கிறான். அருமறைகள் ஒன்று எண்ணாது. ஆகவே அருமறைகள், அரிய வேதங்கள் படித்து அதை புரிஞ்சு கொண்டு அவனுடைய கருத்துக்களை நம்ம உள்வாங்கிக் கொள்ளும் ரொம்ப அருமையானது. அந்த அருமையான வேதங்கள் எல்லாம் என்ன சொல்கின்றன? ஒன்று என்னாது பிரம்மம் ஏகம் என்று மட்டும் சொல்லாமல் அத்துவிதம் என்று ஆங்கு அறையும். ஏன் அத்துவிதம்னு வேதம் சொல்லுதுன்னா, பிரம்மம் என்பது கடவுள் என்பவர் ஒருவர் தான், ஆனால் அந்த ஒருவரான கடவுள் கலப்பினால் உயிர்களோடு ஒன்றாக இருக்கிறார். இரண்டு பொருள்கள் எப்படி இருக்கு? ஒரு பொருளை போல இருக்கிறது. இருமையில் ஒருமை. பிரம்மம் அத்துவிதம் என்னும் சில இடங்களில் கூறும். பிரம்மம் அத்துவிதம் என்பதற்கு பிரம்மம் பிற பொருள்களோடு பிரிவின்றி நிற்கும் என்பதே பொருள். அத்துவிதம்னாலே என்ன அர்த்தம்? ரெண்டு பொருள் இருக்கு, கலப்பினால் அது ஒன்றாகவே இருக்கிறது. ஆகவே ஏகம் என்பதோடு இது முரண்பதுவாக இல்லை, முரண்பாடு இல்லை. அத்துவிதம் என்றால் கலப்பினால் ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இந்த உதாரணங்களின் மூலம் நமக்கு என்ன தெரிகிறதுனா, பிரம்மம் எங்கும் வியாபித்து நிற்கிறது, மற்ற எல்லா பொருளும் அதுக்குள்ள அடங்கி நிற்கிறது, வியாபியமாக இருக்கிறது. பண்ணும் ஓசையும் போல, பழமும் சுவையும் போல, இப்படி இருக்கின்ற பிரம்மம் உயிர்கள் செயல்படுவதற்காக உயிர்களுக்கு சுகமான வினையை ஊற்றான். அப்ப வினையை அனுபவிக்கணுமா வேண்டாமா? அனுபவிக்கணும். அனுபவிப்பதற்கு யாருடைய துணை தேவைப்படுகிறது? சிவபெருமான் இருக்க. அப்போ அனுபவிப்பதற்கு சிவபெருமான் உடனாக வந்து இந்த உயிரோடு சேர்ந்து அவனும் அனுபவித்தே ஆக வேண்டும். அப்ப அனுபவிக்கும் பொழுது உயிர் அனுபவிக்கிறது இவன் காட்சியா இருக்கான், அனுபவிக்கிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஆகவே உடனாகி வருகிறான் சிவபெருமான். இந்த செய்தியை, இந்த பாடல் உடனாகி வருதல் என்ற செய்தியை சொல்லுகிறது. பண்ணையும் ஓசையும் போல, பழம் அதுவும் எண்ணும் சுவையும் போல் எங்குமாம் அண்ணல் தாழ். இங்கே சிவபெருமானுடைய திருவடி என்று சொல்லப்படுவது அவனுடைய திருவுரைத்தான் திருவடி என்று சொல்லுவோம். தாழ் சிவபெருமானுடைய திருவடின்னு சொன்னாலே போதும், என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? அவனுடைய திருவுருள். அவன் எவ்வளவு வியாபகமோ அவ்வளவுக்கு அவனுடைய திருவுருளும் வியாபக பொருள். அண்ணல் தாழ் அத்துவிதமாதல் அருமறைகள் ஒன்று என்னாது அத்துவிதம் என்று அறையும். ஆகவே சிவபெருமான் ஒரே கடவுள். அந்த ஒரு கடவுள் அத்துவிதமாக உயிர்களிடம் கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான், பொருளின் தன்மையால் வேறாக இருக்கிறான், செலுத்தும் தன்மையினால் உயிர்குயிராதல் தன்மையால் அவன் உடனாகவும் இருக்கிறான். இந்த மூன்று பாடல்கள்ல இந்த செய்தியை வலியுறுத்தி நமக்கு சொன்னவர். அடுத்த ஒரு பாடல் இதுல மூன்று செய்திகளையும் சேர்த்து சொல்லி இந்த அதிகரணத்தை நிறைவு செய்கிறார். அறக்கொடு தேர்த்தி அணைந்த அக்கற்போல் உருக்கி உடங்கு இயங்கி நின்று பிரிப்பின்றி தானே உலகாம் தமியேன் உளம்புகுதல் யானே உலகு என்பன் என்று. நீங்க அந்த சாண பிடிக்கிற அந்த கல்லை பார்த்துருக்கலாம். அந்த கல் வந்து அரக்கினால் அரக்குங்கிற ஒரு திரவம் இருக்கு இல்லையா, அதுல கல் பொடியை சேர்த்து அதை கெட்டியாக அதை செய்து அதன் மூலமாக தான் அந்த கல்லை உருவாக்குவார்கள். அந்த கல்லை இங்க உதாரணமாக சொல்லுகிறார், உருக்கி அறக்கொடு சேர்த்தி, அரக்கை உருக்கி அதனோடு சேர்த்து அணைந்தன ஒன்றாக்கப்பட்ட கற்போல், அந்த கற்பொடி அறக்கோடு ஒன்றையின்றி நீக்கமின்றி நிற்பது போல. இறைவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, உயிர்களோடு உடங்கி ஏந்து உயிர்களோடு ஒன்றாய் இயந்தும். அப்படி கெட்டியாக்கப்பட்ட கல்லில் அரக்கு வேற கற்பொடி வேற அப்படின்னு பிரிக்க முடியாது, அப்படி ஒன்னா நின்றுக்கணும். நின்று தன் தன்மை தெரியாது அவற்றின் வேறாய் நிலை பெற்றும். ரெண்டும் ஒன்று சேர்ந்திருக்கும். அப்ப அதனுடைய ஒவ்வொருத்தினுடைய தன்மை தனித்தனியாக இருக்கும். அரக்கு தனி, அதனுடைய இருக்க கற்பொடி தனியாக இருக்கும். திருப்பின்றி, ஆகவே அதுல ரெண்டும் ஒன்னாகவே இருக்கும், கலப்பினால ஒன்றாக இருக்கும். திருப்பின்றி ஆக நீங்காது உடனாகியும் உலகாம். இவ்வாறு சிவபெருமான் எப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, உலகு ஆம்னா உயிரோடு கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான். மூன்றையும் சேர்த்து சொல்ற பாடல் இது. உலகாம்னா உயிரோடு கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான். தானே ஆம் பொருள் தன்மையால் தான் தனியனாகி வேறாகவும், உலகே தானாம் உயிர்க்குயாதல் தன்மையால் உயிரும் தானுமாய் செலுத்தும் தன்மையால் உயிரோடு அவன் உயிரை செலுத்தி கொண்டிருக்கிறான். இன்று முக்தி காலத்தில் தமியேன் உளம்புகுதல், அந்த உயிர் இவ்வாறு இருக்கக்கூடிய சிவபெருமான் முக்தி காலத்தில் எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா, முக்தி காலத்தில் இப்போ நம்ம வந்து சகல நிலையில் இருக்கிறோம். இப்போ சகல நிலையில் இருக்கும் பொழுது இறைவன் நம்முடைய காட்சிக்கு வர்றதில்லை இல்லையா. நம்முடைய உயிர் தான் நம்முடைய காட்சிக்கு இருக்கிறது, உலகம் தான் நம்முடைய காட்சிக்கு இருக்கிறது, அனுபவத்துக்கு இருக்கிறது. நம்ம அவ்வப்பொழுது இறைவனை பற்றி பேசிக்கொண்டிருந்தாலும் இறைவன் தான் முக்கியமானவன், அவன் தான் முதன்மையானவன், அகர வகுத்து போல அவன் தான் எல்லாவற்றையும் முதலாக இருக்கிறான், அவன் தான் எல்லாத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறான். நம்ம உணர்றோமா? இல்ல, நாம தான் எல்லாத்தையும் இயக்கிறதா நம்ம நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். இப்போ முக்தி காலத்தில் என்ன நிகழ்ந்து கேட்டீங்கன்னா, இப்ப எப்படி உலகத்தையும் என்னையும் முதன்மையாக நினைத்துக் கொண்டிருக்கிறோனோ அது போல முக்தி காலத்தில் நான் இறைவனைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு ஒரு உயிரானது இறைவனை மட்டும்தான் சிந்திக்கிறது. அப்போ இந்த உயிரானது தன்னை மறந்து விடுகிறது, இந்த உலகத்தையும் மறந்து விடுகிறது. அப்ப ரெண்டும் இல்லாம போயிடுது. என்ன நினைவுல இருக்கு? இறைவன் தான். ஆமா. அப்ப அந்த உயிர் சிவத்தையே நினைந்து தன்னை மறந்து, தான் சிவத்தை நினைக்கிறோம் என்ற நினைவையும் மறந்து, காலம் போறதோ இடம் நகர்றதோ அல்லது எந்த விதமான மாறுதல்களுக்கும் தன்னை உட்படுத்திக் கொள்ளாது, இறை நினைவிலேயே அது இருக்கு. அப்பொழுது அந்த உயிரானது சிவமாம் தன்மை எய்தி விடுகிறது. அப்ப சிவமாம் தன்மை எய்தியதுனால, அப்படி சிவமாம் தன்மை எய்திய ஞானிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் உலகமாயினேன். ஏன்னா அவன் வியாபக பொருள் வியாபக பொருளோட நம்ம கலந்து போயிட்டோம். அதனால அவர்கள் என்ன கருதுகிறார்கள் என்றால், நானும் உலகம் புறாவும் வியாபித்து அவனோடு இருக்கிறேன், சிவமாம் தன்மையை இருக்கிறேன் என்று அவர்கள் கருதுகிறார்கள். யானே மனுவாயிருந்தேன், சூரியனாயிருந்தேன் என்று வாமதேவர் உபநிடங்களிலே சொல்லுகிறார். அதனுடைய கருத்து இதுதான். ஆனா உண்மையிலேயே அவர்கள் சிவனுக்கு இணையான வியாபக பொருளாக ஆக முடியாது. அவர்கள் தன்னை மறந்து சிவத்தோடு ஒன்றி விடுகிறார்கள். அதனால அவர்கள் எங்குமாக நான் நிறைந்திருக்கிறேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே தவிர, அது ஒரு உபச்சாரமாக நாம் கருதலாமே தவிர, சிவபெருமானுடைய வியாபகத்துக்கு அனைவரும் அதற்கு உட்பட்ட வியாபகம் உடையவர்கள்தான். அப்ப சிவமத்தை நினைத்துக் கொண்டிருந்தால், தன்னை மறந்து விட்டால், உலகத்தை மறந்து சிவத்தை ஒருவன் நினைத்துக் கொண்டிருந்தால், அவன் என்ன ஆகிறான்? சிவமாம் தன்மை எழுதுகிறான். அதான் சிவோகம் பாவனை என்பது அதுதான். அப்ப சிவோகம் பாவனை என்பது நான் நினைக்கிறேன் என்ற நினைப்பு என்னிடம் இருக்கக்கூடாது. அப்ப அது சிவோகம் பாவனை இல்லை. உலகம் இருக்கு அப்படின்னா நினைக்க கூடாது, நான் இருக்கேன்னு நினைக்க கூடாது, நான் சிவபெருமான் நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்க கூடாது. அவன் சிவபெருமானுடைய அந்த வடிவத்திலேயோ அவனுடைய விபூதி மகிமைகளிலேயோ சிவபெருமானுடைய அவன் ஒன்றி போய் தன்னை மறந்து வேண்டும், உலகத்தையும் மறந்துடும். அப்ப அந்த உயிரானது சிவமாம் தன்மை எய்தி விடுகிறது. அப்ப அந்த சிவமாம் தன்மை எய்திய உயிர் இறைவனோடு கலந்து கலத்தினாலே, அவங்க சில சமயம் என்ன சொல்றாங்கன்னா, தான் கண்ட அனுபவத்தை சொல்லுகிறார்கள். நான் உலகமாக விரிஞ்சிருக்கேன், சூரியனா இருக்கிறேன், சந்திரனா இருக்கிறேன், உலகமா இருக்கேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி சொன்னாலும் கூட அவர்கள் இறைவனாக ஆக முடியாது. கலப்பினால் அந்த சிவருமானாகவே சிவமாகவே இருப்பதைத்தான் அவர் அவர்கள் சொல்லுகிறார்களே தவிர, நாம் இறைவனாக ஆகிவிட்டார்கள் என்று நாம் கருதக்கூடாது என்று இந்த பாடலில் சொல்லுகிறது. இந்த பாடல் இப்பொழுது மூன்று செய்திகளையும் தொகுத்து சொல்லுகிறது. இறைவன் கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான், பொருளின் தன்மையினால் வேறாக இருக்கிறான், உயிர்க்குயிரால் தன்மையால் செலுத்துவதின் தன்மையினாலே அவன் உடனாகவும் இருக்கிறான். இப்படி ஏன்னா இந்த மூன்றும் உயிருக்கு அவசியம். ஏன் இப்படி மூணா இருக்கான்னா, இப்படி மூணு அவசியம். ஏன்னா உயிர் நிலை பெற வேண்டும், அதுக்கு என்ன அவசியம்? ஒன்றாக இருக்கிற அவசியம். உயிர் வந்து அறிவிக்க அறியும் தன்மையுடையது, அதனால அது எப்படி இருக்குன்னா வேறாகவும் இருந்து அறிவிக்க வேண்டியிருக்கு. உயிர் இயங்க வேண்டும் வினைகளை அனுபவிக்கிறதுக்கு, அப்பதான் வினை கழியும். அப்போ அந்த உயிர் இயங்க வேண்டி இருப்பதனால கடவுள் என்ன பண்றான், உயிரோடு உடனாகவும் கடப்புடன் உடனாகவும் வருகிறான். அதையும் இயக்கிறான், இதையும் இயக்கிறான். இப்படி உயிர் ஞானம் அடைவதற்கு என்னென்ன விதத்தில் தேவைகள் இருக்கின்றனவோ அவ்வளவு தேவைகளையும் சிவபெருமான் பூர்த்தி செய்து கருணையோடு நமக்கு உதவுகிறான் அப்படிங்கிறதா அந்த முதல் அதிகரணத்தினுடைய அற்புதமான செய்திகள். இந்த செய்தியை நம்ம வந்து மனதில் கொள்ள வேண்டும். இது இதை போல ஒரு அமுதம் வேற எங்கும் நம்ம தேடி எடுக்க முடியாது, நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அமுதம் என்பது பாற்கடலை கடந்து அமுதம் எடுத்தார்கள் என்பது இந்த செய்திதான். இப்படிப்பட்ட மேலான செய்திகள் நமக்கு கிடைக்கும் பொழுதுதான் அது அமுதமாக நம்முடைய உயிருக்கு அமைகிறது. அவைகள் நம்முடைய அமரத்துவமான வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு செலுத்துகிறது, சிவமாம் தன்மைக்கு நம்ம அழைத்து செல்கிறது. அதனாலதான் இதுதான் அமுதம். பாற்கடலை கடந்தது போல நம்ம சாஸ்திரங்களை கடைந்து இந்த அத்வைத கொள்கையிலே நாம் அதிலிருந்து அத்வைத அமிதம் ஆகிய அத்வைதத்தை நாம் எடுக்கிறோம். ஆகவே இந்த கருத்து அனைத்தும் சென்ற மாதத்திலே இதை பற்றி நம்ம விரிவாக பேசியிருக்கிறோம், இந்த மாதிரியும் இதை பற்றி பேசியிருக்கிறோம். இந்த கருத்துக்கள் அனைத்தும் நம்முடைய உயிருக்கு உயிர் உறுதி பயக்கக்கூடியவை. நாம் சாஸ்திரத்தை கடந்தெடுத்த அமுதம், இந்த அமுதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு செலுத்தி அதனுடைய பயனை நாம் அடைய வேண்டும். இந்த பாடல் மறுபடியும் வந்தது. அறக்கொடு தேர்த்தி அணைந்த கற்போல் உருக்கி உடங்கு ஏந்தி நின்று திரிப்பின்றி தானே உலகாம் தமியேன் உளம்புகுதல் யானே உலகு என்பன் என்று. இப்பொழுது முதல் அதிகரணம் நிறைவேறுகிறது, இரண்டாவது அதிகரணத்துக்கு செல்றோம். இரண்டாவது அதிகரணம் ஆணையின் இருவினையின். முதல் அதிகரணத்துக்கு அத்துவித அதிகரணம்னு பேர். ஒரு ஒரு அதிகரணத்துக்கும் பேர் கொடுத்துருக்குறாங்க. அத்துவித அதிகரணம் அப்படிங்கிறது அதனுடைய பெயர். இந்த ரெண்டாவது அதிகரணத்துக்கு இருவினை அதிகரணம். இப்போ நம்ம சைவ சித்தாந்தத்தில் சிவஞான போதை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். சைவ பொது அதிகாரம், பொது அதிகாரம் ஆறு சூத்திரங்கள். அதில் ரெண்டு இயல்கள் இருக்கின்றன, பிரமாண இயல், இலக்கண இயல். பிரமாண இயலில் முதல்ல பிரமாணம், முதல் பாடலில் பிரமாணம் என்னென்னா சிவபெருமான் கடவுள் இருக்கிறார். நீ பேசுறீங்களே எவ்வளோ பொருள்களை பற்றி பேசுறீங்களா, அந்த பொருள்கள் இருக்கணுமா இல்லையா அப்படின்னு தெரியணுமா இல்லையா. அப்போ இருக்குன்னு முதல்ல நிர்ணயிச்சுட்டு தான் அதுக்கு மேலே நம்ம வந்து செல்ல வேண்டும். அதனால் இருக்கிறது என்பதை நிர்ணயிப்பதற்காக முதல் சூத்திரத்தில் இறைவன் இருக்கிறான் என்பதை நாம் நிர்ணயித்துக் கொண்டோம். ஏனென்றால் அந்த உலகம் தோற்றம் நிலைவேறு அழிவு ஆய்வுகளுக்கு உட்பட்டது. தடைப்பொருள் தானாக இயங்க முடியாது. தடைப்பொருளை இயக்குவதற்கு வேறொருடைய அறிவுடைய பொருள் ஒன்று தேவை. ஆகவே உலகிய தடப்பொருளாகிய அந்த உலகத்தை மாயை இயக்குவதற்கு பேரறிவும் பேராற்றமுடைய ஒரு பொருள் தேவை. அவன்தான் சங்காரகாரனாக இருக்கிறான், அவன்தான் உலகத்துக்கு தோற்றத்துக்கு அவன்தான் காரணமாக இருக்கிறான். யார் இந்த உலகத்தை தோற்றுகிறானோ அவன்தான் தனக்குள்ளே அவற்றையெல்லாம் ஒடுக்கொள்வனாக இருக்கிறான். தோற்றும் பொழுது எல்லாவற்றையும் தோற்றிருக்கிறான். ஒடுக்கும் பொழுது படைப்பு கடவுள், காத்தர் கடவுள், ஒடுக்குதற் கடவுள் எல்லாவற்றையும் தனக்குள்ளே ஒடுங்கி கொண்டு அவன் ஏகனாக இருக்கிறான். ஆகவே சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு முதல் சூத்திரம் கடவுள் உண்மையை நமக்கு தெளிவாக வரையறுத்து சொன்னது. இப்பொழுது ரெண்டாவது சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா பாச உண்மையை சொல்லுது. பாசத்தில் என்னென்ன இருக்கு, ஆணவம், கண்மம், மாயம், இந்த மூன்று உண்மைகளும் இருக்கின்றன என்பதை இந்த சூத்திரம் நமக்கு சொல்லுகிறது. முதல்ல கடவுள் ஏன் இந்த உலகத்துக்கும் அவனுக்கு என்ன தொடர்பு, ஏன் இந்த கடவுளை புனர்வுருப்பம் செய்கிறான், அதெல்லாம் சென்ற வகுப்பு நான் விரிவாக பேசியிருக்கேன். கடவுள் புனர்வுருப்பம் செய்வதற்கு என்ன காரணம், தனக்காக இந்த உலகத்தை உற்பத்தி செய்கிறானா, பிறருக்காகவா இல்லது வீணாகவா அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. அப்போது கடவுள் உயிர்களுக்காக இந்த உலகத்தை அவன் படைத்து காத்து உடுக்கி மறைத்து அருள்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போது பாச உண்மைகள், பாசம்னு ஒன்று இருக்குது, ஆணவம் ஒன்று இருக்குது, கண்மம்னு ஒன்று இருக்குது, மாயை ஒன்று இருக்கிறது என்பதை நாம் இந்த சூத்திரத்தின் மூலமாக நாம் அதை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்போ ரெண்டாவது அதிகாரம் ஆணையின் இருவினையின், அதனால் இது இருவினை அதிகாரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அதிகரணத்தினுடைய மேற்கோள் இவ் ஆன்மாக்களுக்கு வினை முதல்வன் ஆணையின் வரும். நம்ம வினைகளை செய்கிறோம். வினைன்னா என்ன, செயல்கள், செயல்களை செய்கிறோம். அந்த செயல்கள் நாம் செய்கின்ற செயல்கள் நம்மாலேயே நமக்கு திருப்பி வராது, வினையே தானாக வந்து நமக்கு அமையாது. ஏன்னா வினை தடம். அதனால் இதை யாராவது ஒருவர் நமக்கு அந்த வினையை கூட்டு வைத்து அனுபவிக்க வைக்க வேண்டும். அப்போ யார் செய்கிறா அப்படின்னு கேட்டால் இறைவன் தான் செய்கிறான். முதல்வன் ஆணையின் வரும், முதல்வனுடைய ஆக்ஞினையினால் நமக்கு வினைகள் வந்து சேரும். அப்படின்னா கடவுள் ரொம்ப கொடுமையானவனா, அது பாட்டுக்கு வினையை நம்ம செஞ்சுட்டோம் அது காத்தில் பறந்து போயிட்டு அது பாட்டு போக விட்டுருலாம், இவராக கொண்டாந்து நமக்கு சேர்த்து நம்மளை அனுபவிக்க வைக்கிறார், என்பது என்பது அனுபவிக்கிறார். அப்போ ரொம்ப இவரை விட மோசமான ஆள் கொடுத்துருக்க முடியாது. தப்பு செஞ்சால் நம்மளை விட்டுற வேண்டியதானே, கொண்டு வந்து நமக்கு சேர்க்கிறாருனா ஏன் சேர்க்கிறாரு, அப்போது கடவுள் நமக்கு கொடுங்க வரணா அப்படின்னு சந்தேகம் வரும். அவனுடைய ஆக்ஞை, அவனுடைய அருட்டத்தின் துணையோடு அவன் நமக்கு இந்த வினைகளை நம் மீது கொண்டு வந்து செலுத்தி அதை அனுபவிக்க வைக்கிறான். அப்போது கடவுள் இந்த வினைகளை ஏன் கூட்டுறான் நம்ம மேலே, கூட்டுறதற்கு என்ன காரணம், இன்னும் நான் இது அதிகரணத்துக்குள்ளேயே போலியும். இவ் ஆன்மாக்களுக்கு வினை முதல்வன் ஆணையின் வரும், கடவுளுடைய ஆணையினால் தான் வினை நமக்கு வந்துச்சு. முற்பிறவிகளில் உயிர்களால் ஈட்டப்பட்ட வினைகள் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால் மாயையில் கட்டுப்பட்டு கிடக்கும், மாயில் கட்டுப்பட்டு கிடக்கும். அதில் இருக்கிற அந்த மாயில் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அந்த வினைகள் புண்ணிய பாவங்களாக அங்கே தங்கி கிடக்கும். அதை இறைவன் திருவருளால் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்பாட்டுக்கு வருகிறது அப்படிங்கிறது இதனுடைய பொருள். இதற்குரிய ஏது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதுன்னா காரணம், எல்லாம் இடையே விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். ஒரு நகரியை காப்பான் பாடிக்காவல் இட்டாங்கு அவை அவனது ஆக்கினை ஆகலான் அப்படின்னு. ஆக்கினா கட்டளை, சிவபெருமானுடைய கட்டளை, கட்டளையினால் நமக்கு வினை வருகிறது. கட்டளை என்பது இங்கே அருட்சக்தி, அவனுடைய துணை காரணமாக இருக்கிற அந்த அருட்சக்தியானது, அருட்சக்தியின் துணையினாலே நமக்கு அந்த வினைகளை கொண்டு வந்து சேர்த்து எப்படி ஒரு மன்னவனை போல இறைவன், ஏன்னா நமக்கு வேற உதாரணம் காட்ட முடியல அதனால மன்னரை காட்டுறாங்க, மன்னர் தன்னுடைய நாட்டிலே நடக்கக்கூடிய தவறுகளுக்கு அந்த தவறை யார் ஒருவன் செய்தானோ அந்த தவறை செய்தவனுக்கு பாடிக்காவல் எடுக்கிறான், சிறைக்காவலில் இட்டு தகுந்த அதிகாரிகளை போட்டு அவனுக்குரிய தண்டனைகளை வழங்குகிறான். அதோடு மட்டும் மன்னன் செய்யறதில்லை, யாராவது சிறந்த காரியங்கள் இலக்கியத்தில் பெரிய காரியங்கள் செய்திருக்கிறாங்களோ சாதனை செய்யறாங்க அவங்களுக்கு பரிசும் கொடுக்குறான் மன்னன், சாமி அது மாதிரியே செய்கிறான். யார் தண்டனை தப்பு தவறு செய்கிறார்களோ அவர்களுக்கு பாடிக்காவல் எடுக்கிறான் இறைவன், தகுந்த அதிகாரிகள் மூலமாக தகுந்த தண்டனைகளை வழங்குகிறான், நல்ல காரியங்களை செய்வதற்கு பரிசல்களையும் விருதுகளையும் வழங்கி கௌரவிக்கிறான். சொல்ல நடக்குது இல்லையா? அப்ப மன்னனுடைய செயலை போன்று இறைவனுடைய செயல் அமைகிறது. நம்ம ஆர்டினன்ஸ் ஆர்டர் அப்படின்லாம் சொல்றோம், அதுபோல இறைவனும் தன்னுடைய ஆக்ஞியினால் தன்னுடைய கட்டளையினால் அவனுடைய ஆணை என்பது அவனுடைய அருட்சக்தி தான், அதுதான் செயல்படுத்தி நமக்கு இந்த வினைகளை நமக்கு ஊட்டுவிக்கிறது. இந்த செய்தியில் மேற்கொள்ள எதுவிலையும் சொல்லப்படுகிறது. ஏற்குரிய விளக்கமான விஷயங்களை அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த ஏதுவில் இந்த நமக்கு வரக்கூடிய அனைத்து வினைகளும் இறைவனுடைய ஆக்ஞியினால் தான் நமக்கு வருகிறது, அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுள் தான் நமக்கு வினையை கொண்டு வந்து கூட்டுவிக்கிறான், அவன் தான் விதிக்கிறான். அதனால் அதுக்கு என்ன பேர்? விதி. திருவள்ளுவர் சொல்கிறார், பகுத்தான் பகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் இத்தலர். இது இறைவன் வினையின் வழியாக நமக்கு வகுத்து கொடுத்ததை தவிர நம்மகிட்ட கோடி கோடியா இருந்தாலும் அதெல்லாம் நம்மளால அனுபவிக்க முடியாது. அவன் என்ன வகுத்து கொடுத்துருக்கிறானோ புண்ணிய பலன் வழியாக நிறைய வந்து நமக்கு கோடி கோடியா சொத்துக்கள் இருக்கலாம், ஆனால் நமக்கு வியாதி இருந்தா நம்ம கஞ்சிதான் கொடுத்துட்டு வேற ஒன்றும் பண்ண முடியாது, இல்லாட்டி சிலின் பட்டு தான் ஏற்றிட்டு இருக்க முடியும். வகுத்தான் வகுத்த வகையல்லால் இறைவன் நமக்கு வினையின் மூலமாக எண்ணத்தை வகுத்து கொடுத்துருக்கிறானோ அதை தவிர நம்மளால ஒரு இம்மி கூட கூடுதலாக நம்மாலே அனுபவிக்க முடியாது. அது துன்பமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் கடவுள் ஏன் அப்படி கொண்டாந்து நம்ம மேலே செலுத்துறோம்? அது பாட்டு வினையை போக விட்டுற வேண்டியதானே, அதுதான் அவர் சொல்றாரு. போக விட்டுறது கடவுள் கருணை இல்லைனா கொடுமை கொடுங்கோரணா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குற கேள்வி கேட்குறாரு. நம்ம இதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அப்படிதான் அப்படிதானா அப்படிதானா பண்ணுறாரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பொழுது இதில் வந்து நகரியை காப்பான், ஒரு நகரியைனா நகரத்தைன்னு அர்த்தம், நகரியை காப்பான் பாடுகாவல் இட்டாங்கு அவை அவனது ஆக்ஞியாதலால், ஆக்கினையானதால் ஆக்ஞிய அவனுடைய கட்டளை அது பாடுகாவல் இட்டாங்கு. அந்த இட்டாங்குங்கிறதுல ஒரு ஒரு பெரிய விஷயத்தை அடக்கி வச்சிருக்கிறார் நம்முடைய சுவாமி வைகுண்ட சுவாமிகள். என்ன செய்யறான்னா, பாடுகாவல் இடுதல்னா நம்ம ஜெயிலுக்குள்ள ஒன்று போடுறதுன்னு மட்டும் இல்லை, அந்த ஜெயிலுக்குள்ள வராமல் இருக்கிறதுக்குரிய அறிவுரைகளை எல்லாம் அவன் இட்டாங்கு சொல்லி வைத்திருக்கிறான். அறிவுரைகள்லாம் நம்ம தான் கவனிக்கிறது இல்லை, எச்சரிக்கிறான் பல விதங்களில் எச்சரிக்கிறான் சாமி நமக்கு. அவன் சாத்திரங்களாகவும் தோத்திரங்களாகவும் நீதி நூல்களாகவும் அவன் அவனே அவனுடைய தூதர்களை அனுப்புறான். தெய்வப்புலவர் யாரு? சிவன் தான், சிவன் தான் அனுப்பி வச்ச தூதர் தான் அவரு. அவர் எவ்வளவு விஷயங்களை சொல்லுகிறார் நமக்கு. ஆக முறைமையே அவனே வகுக்கிறான், வகுத்தவாறே அவன் நிறைவேற்றுகிறான். அவன் தான் லா லா கிவர், அவன் தான் வினையின் வழியாகத்தான் ஒரு உயிரை ஞானத்திற்கு இட்டு செல்ல முடியும். வினை இல்லைன்னா ஞானத்தை நமக்கு கிடைக்காது. அப்போ வினையை நம்மோட சேர்க்காம நம்ம பாடு ஃப்ரீயா விட்டுட்டா கருணையினால நமக்கு அனுபவம் ஞானம் என்பது நமக்கு வராமலே போய்விடும். ஆனா கடவுளுடைய எண்ணம் அவ்வாறு இல்லை, அவன் கருணை உள்ளவன், அவன் ஞானத்தை உண்டு கொள்வதற்காகத்தான் நமக்கு வினைகளை சேர்க்கிறான். வினைகளை சேர்த்து நம்ம அதை அனுபவிப்பதன் மூலமாகத்தான் ஞானம் சிறப்படுகிறது. எத்தனை தடவை சொல்லுங்க ஒரு பையனுக்கு அறிவுரை சொல்லுங்க, அவன் கேட்க மாட்டான். அவனே அதுல பட்டு அனுபவித்தால், நம்ம சொல்ற விதிமுறைகளை கடைபிடித்து கடைபிடிக்காம இருந்து அவன் எதையாவது அடிபட்டான்னாதான் அதுல வந்து அனுபவப்பட்டான்னா அவனே தானே விளையிடுவான். பையன் ஏண்டா அந்த மாதிரி போகல அப்படின்னா ஏதோ வாங்கியிருக்கான் அடி, ஏதோ அவனுக்கு பற்றுக்கு அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த உயிருடைய தன்மை அது, உயிர் அது தனக்காக சொந்த அனுபவம் வந்தாலன்றி எவ்வளவு அறிவுரைகளை சொன்னாலும் அந்த உயிரால் அதை கடைபிடிக்க முடியாது. ஆனால் பல பல ஜென்மங்களில் ஞானத்துக்கு தகுதியாக தன்னை உருவாக்கி கொண்டிருக்கின்ற அனுபவித்து வந்திருக்கிற அந்த உயிரானது இந்த அறவுரைகளை சொன்னால் உடனே ஏற்று திருக்குறளை படித்தா திருக்குறள்படியே நிற்பாங்க சில பேர். அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா முன் ஜென்மத்தில் அந்த ஞானத்துக்கு தகுதியானவர்கள். இப்போ எத்தனையோ சொல்லியிருக்கும் திருக்குறள்ல, ஆனா நமக்கு எத்தனை சொன்னாலும் நமக்கு கேட்காது, இன்னும் நாம் அதற்கு பக்குவப்படவில்லை. அப்ப கடவுள் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, தகுந்த அனுபவத்தை நமக்கு ஏற்படுத்துகிற அனுபவம் வந்ததுக்கு பிறகுதான் அதனால் ஞானம் நமக்கு திறப்படுகிறது, ஞானம் நமக்கு நிலைக்கிறது. அந்த ஞானம் நிலைக்காவிட்டால் நம்ம மேலும் மேலும் திருவுருளை நாடி செல்ல முடியாது. ஆகவே ஞானத்தை நமக்கு ஊட்டுவதற்காக கடவுள் வினைகளை நமக்கு சேர்க்கிறான். இன்னொரு விஷயம் கூட உண்டு, நாம் செய்த எல்லா வினைகளையும் ஒரே பிரிவில் கொண்டு நாம் கொடுக்கறதே கிடையாது. நம்ம எத்தனையோ பிரிவுகளில் நிறைய பாவங்களை செய்திருக்கிறோம், அந்த பாவங்களை அனைத்தையும் கொண்டு வந்து நம்ம மேல அவன் திணிக்கிறது கிடையாது. இந்த பிறவிக்கென்று ஒரு நாம் செய்த வினையினுடைய ஒரு பகுதியை எடுத்து அதை பிராரப்தமாக நமக்கு ஊட்டி இதிலேயே முடிச்சுட்டு வாழ்ன்னு தான் அனுப்புறான். செய்த வினைகள் அனைத்தையும் ஒரு பிறவியில் நம்ம அனுபவித்தோம்னா அந்த உயிரால தாங்கவே முடியாது. கடையும்னு இல்லை, கடவுள் என்ன செய்யறான்னா கொஞ்சமானா அதுலேருந்து நீ பக்குவப்படுகின்ற அளவுக்கு அந்த வினைகளை எடுத்து அவன் கொடுத்து இந்த உலகத்திற்கு அனுப்பு. நம்ம அந்த விஷயம் புரியாமல் தான் நம்ம என்ன செய்யறோம், மேலும் மேலும் வினைகளை. ஆமா, முதல்ல இருக்கிற வினையிலிருந்து கொஞ்சம் தான் பிராரத்தமா எடுத்து கொடுக்கிறான். அந்த வினையை அனுபவிச்சு தீக்காம அந்த வினையை நம்ம செய்யும் பொழுது விருப்ப விருப்போடு கூடி செய்யும் பொழுது மேலும் வினைகளை நாம் பெருக்கிக் கொண்டே செல்கிறோம். ஆகவே அவன் கருணையோடு தான் இயங்குகிறான், நாம் தான் விஷயம் புரியாமல். அப்ப முறைமையை முன்னாடி வகுத்து தருகிறான். இதை நம்ம முன்னாடி நல்லா உணரணும். கடவுள் பாடிகாவல் இட்டாங்கு, அந்த முறைமையை நமக்கு வகுத்து தருகிறான். என்ன செய்யறான், அறவாளர்கள் மூலமாக பெரிய ஞானிகள், அவர்கள் சிவதரிசனம் பெற்றவர்கள், தெய்வ புலவர் போன்றவர்கள், அவர்கள் மூலமாக நமக்கு அந்த ஞானத்தை வழங்குகிறான். நல்லது செய்தல் ஆற்றியராயினும், புறம் புறநானூறு, நல்லது செய்தல் ஆற்றியராயினும் அல்லது செய்தல் ஓம்புவின், நல்லது சாட்டி மறவாலப்பா கெட்டது செய்யாம இருக்கு. இது ஒரு அறவுரை தானே, இது சொல்லுதுல்ல 2000 வருஷத்துக்கு முடிவு சொல்லியிருக்குல்ல, கேட்டோமா நம்ம கேட்க மாட்டோம். ஏனென்றால் நம்ம எத்தனை தர சொன்னாலும் கேட்க மாட்டோம். அதனால தான் சாமி என்ன பண்றாரு, ஒரு தண்டனை. இப்போ அப்பாவே பாருங்க, பல தர சொல்லி பார்க்குறாரு கேட்கலன்னா அதுக்கு தண்டாவில் தண்டனை கொடுக்குறாரா இல்லையா, சாப்பாடு போடாமல் இருக்கிறாரு இல்லைன்னா காசு கொடுக்காமல் இருக்கா, ஏதோ ஒன்று நடக்குது. மறந்தும் பிறன்கேடு சூடற்க தீய செயல் செய்யாத, மறந்தும் பிறன்கேடு சூடற்க, மறந்து கூட பிறருக்கு தீமை செய்யாதே, சூடின் அறம் சூடும் சூழ்ந்தவன் கேடு. அப்படி யாருக்காவது நீ தீமை செய்தால் அந்த தீமை என்ன பண்ணா, அறக்கடவுள் மூலமாக உனக்கே வந்து அது சேர்ந்து விடும். இன்னா எனத்தான் உணர்ந்தவை, யாருக்கு ஏதாவது ஒரு துன்பம் தீமை என்று நீ உணர்ந்தால், உனக்கு ஒரு துன்பம் தருகின்ற செயல் நீ உணர்ந்தா, அந்த துன்பம் தருகின்ற செயலை மற்றவனுக்கு நீ செய்யாதே. ஏனென்றால் மற்றவருக்கு துன்பம் தருகின்ற செயலை நீ செய்தால் உனக்கும் அந்த துன்பம் திரும்பி வரும். இயற்கையில எதை செய்யறோமோ அது திரும்பி வரும். குளத்துல கள்ளத்துக்கு போட்டா அதிலிருந்து எழுகின்ற அலை களைய கரைவரணும் வருதா இல்லையா, அது போல வந்து சேரும். இன்னா எனத்தான் உணர்ந்தவை, துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செயல். உணர்ந்தவைன்னு சொல்றார், என்ன உணர்ந்தவை, திருக்குறள்ல பாருங்க, உணர்ந்தவை துன்பம் என்று உணர்ந்தது. எதனால் உணரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நூலறிவினால் உணர்ந்தவை, நுண்ணறிவினால் உணர்ந்தவை, அனுபவத்தினால் உணர்ந்தவை. துன்பம் தரக்கூடியது என்று நூலறிவாலும் நுண்ணறிவாலும் அனுபவத்தினாலும் நீ அதை உணர்ந்திருக்கிறாயோ அதை மற்றவர்களுக்கு நீ செய்யாதே. அப்படி செய்தால் அந்த துன்பம் உனக்கே வந்து தனக்கு எது துன்பமோ அதை மற்றவர்களுக்கு செய்யாது. தன் உயிர்க்கு இன்னாமை தான் அறிவான் என்களோ மண்ணுயிர்க்கு இன்னா செயல். இதெல்லாம் ஒரே கருத்து. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தனக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். இதெல்லாம் சொல்லியிருக்காங்களே. அப்ப அவன் பாடிக்காவல் இடுகிறான், அறவாளர்கள் மூலமாக பாடிக்காவல் நமக்கு இடுகிறான், இட்டாங்கு. அப்ப முறை அவன் செய்யறான். இன்னொரு இது எல்லாத்தையும் கூட முடிமையாக ஒரு செய்தி சொல்கிறார், தன்னை உன்னை நீயே நேசிக்கிறாயா, யாரும் நம்மளை நேசி நம்மளை நம்மளே நேசிக்காதவங்க யாரும் உலகத்தில் இருப்பாங்களா, நீ உன்னை நீ நேசிக்கிறாயா, அப்படி நேசித்தால் மற்றவர்களுக்கு தீவினையை செய்யாதே. மற்றவர்களுக்கு நீ தீவினை செய்தால் உன்னை நீ நேசித்துக் கொள்ள முடியாது. ஏன், அந்த செய்த துன்பம் உனக்கே வந்துடும். அந்த நேசம் என்ன ஆகும், தன்னைத்தான் காதலனாயின் எனைத்தொன்றும் துன்னர்க்க தீவினைப்பால். துன்னர்க்கன்னா நினைக்காத, மற்றவர்களுக்கு தீவினையை நினைக்காத, உன்னை நீ நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சுக்கிட்டீங்கன்னா மற்றவர்களுக்கு தீமையை நீ நினைக்க வேண்டாம். ஆகவே அறவாளர் பாடிக்காவல் இட்டாங்கு அப்படின்னு சொல்லும் பொழுது முறை செய்தல், முதல்ல முறையை அவன் நமக்கு வகுத்து தருகிறான், சிவபெருமான் வகுத்து தருகிறான். இது வந்து திருக்குறள் மூலமாக வகுத்து தந்திருக்கிறான், நம்முடைய நால்வர் பெருமக்களும் மூலமாகவும் வகுத்து தந்திருக்கிறான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்தினுடைய செயல்கள் அனைத்துக்கும் சிவபெருமான் தான் கர்த்தா, அவன் தான் இயக்கி கொண்டிருக்கிறான். ஆகவே உன்னால் ஒரு காரியமும் ஆவது இல்லை. ஆகவே யான் எனது என்னும் செருக்கு கொண்டு நீ எந்த தீவினை எந்த வினைகளையும் விருப்பு வெறுப்போடு செய்து விடாதே. மற்ற இவ்வாழ்க்கை மெய்யென்னும் மனத்தினை தவிர்ந்து, இந்த வாழ்க்கை ரொம்ப சதமானது, இது உண்மையானது அப்படின்னு நினைக்கிற நினைப்பை நீ விட்டுவிடு. பற்றி வாழ்வின் சேவடி பணிந்து வந்து எழுமின் வெற்றிகொள் தசமுகன் விரல்கடை இருந்ததோர் குற்றவில் வரையினான் கோடிக்காவு சேர்மினேன். என்னமோ தெரியல, இந்த வினைகளை பற்றி சொல்லும் பொழுது கோடிக்கா வந்துருது. கோடிக்காவனை கூறாத நாளெல்லாம் பாடிக்காவல் பட்டு கழியுமே அப்படின்னு அப்பர் பெருமான். திருக்கோடிக்காவல் இருக்கிற சிவபெருமானை நினைக்கலாம்னா பாடிக்காவலில் பட்டு வாழ்க்கை போயிடுமா, அதாவது அரச தண்டனைக்கு உட்படுவதுள்ள இறை தண்டனைக்கு நான் உட்பட வேண்டியிருக்கும். அதனாலதான் என்ன சொல்றாங்க, நாம் இந்த வினையிலிருந்து நீங்க வேண்டும் என்றால் யான் எனது என்னும் தெருக்கி நின்று நீங்க வேண்டும். அதற்கு இறைவனை பற்றி வாழ்வதுதான் நமக்கு ஒரு சாதனமாக அமையும்.